திருச்சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
சகனாவவதோ சகனோ புனத்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்விநாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி. வந்தே தட்சிண கைலாசம், வந்தே மாஜினிமபி, வந்தே வேணுவனேஸ்வரம், வந்தே ஸ்ரீமத்காந்திமதீஸ்வரி, வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாவஜிம் சிவகாமி சமோபேதம் சுந்தரம் லோகசுந்தரம் சம்போ நகுலதெய்வதம் பசுபதே சம்பாத்விதீயாவயம் சாம்பம் ஸ்தௌமி சுராசுராகிணாஹ சாம்பேன சந்தாரிதாஹ சாம்பாயாஸ்தி நமோ மயா விரசிதம் சாம்பாத்பரம் நோ பஜே சாம்பஸ்ய நிஜரோஸ்த்யஹம் மம ரதி சாம்போ பரப்ரஹ்மம். மருண்டவை மந்திரம் மறுவை நெல்லியவை மற்றுமில்ல அருண் துயர் கெடும் அவர் நாவமே சிந்தைசை நன்னெஞ்சமே பொருஞ்சுடன் புறவினின் குன்றை பொன்சொரிதர துன்றுவைம்போம் செருந்தீசம் பொன்மலர் திருநல்வேலியுரை செல்வதாமே. பெஞ்சேலனைய கண்ணாதம் வெகுளி வனையில் நகப்பட்டு நெஞ்சேன் நாயேன் ஞானச் சுடரே நானோர் துணைகளே. பஞ்சுயேர் அழியாழ்வாகச்சு ஒருவான் பவழச்சிறுவாயால் அஞ்சேன் என்னாசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. சீரும் திருவும் பொலியன் சிவலோகநாயன் திருவழிக்கு ஆறும் வராத அறிவு பெற்றே பெற்றதால் பெறுவார் உலகின் ஊரும் உலகும் கிளற உளறி உமைவனவாளனுக்கு அட்பாரும் விசும்பும் அறிவும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுவே. துந்துவி முழல் யாழ் ஒந்தையன் இயம்பன் தொடர்ந்து இருளியர்கணம் துடிப்ப நந்திகை முழவம் முகின நலங்க நலங்குறி பரபரங்கோயில் அந்தியின் மறை நான்கு ஆரணம் கொதிந்த அரும்பெறல் மறை குரல் மறையோ சிந்தையில் அரும்பும் பெரும்பற்ற புனியோர் திருவடர் திருச்சிற்றம்பரமே மறைவளரும் திருவே வைதிகன் இணையே வளர் ஞான புறையணி முகிலே புகலியவர் சுகலே பொரு பொன்னி துறை பெருமணியே சுருதியின் மொழியே வெளியே வந்து இளையவன் உரையாளுடன் அருள்கர எய்தினே வேத பொரு உணர்ந்தேன் மேவு சிவாகமற்று தீரில் பொருளும் தெளிந்து உயிந்தேன் ஏது குறை தெற்றிசோ சிங்க சிவயானவாமுனிவன் ஒற்றாமரை அழிக்க பொக்கு விருச்சிற்றம்பர நம பார்வதி எல்லாமல்ல பரமகருணாநிதியாகிய சுவாரிபாடீஸ்வரனை திருவிழி துணை கொண்டும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு நான் என்ற காஞ்சிபுராண படன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கெல்லாம் எது வந்து நமக்கு உய்தி தரக்கூடியது என்று சிந்தித்தால் சிவப்பேறு ஒன்றே நமக்கு உய்தி தரக்கூடியது. இந்த ஆன்மாவுடைய லட்சியம் அவனுடைய திருவடியில் இன்பத்தை பெறுவதுதான். அந்த லட்சியத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. அந்த ஒரு லட்சியத்தை அடைக்கும் பல தடைகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் கலந்துதான் அந்த லட்சியத்தை நாம் அடைய முடியும். இந்த ஆன்மாவிற்கும் திருவடி இன்பத்தை பெறுவது ஒன்றே தான் கடன். அதற்காகத்தான் இத்தனை நூல்கள் வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் சாஸ்திரங்கள் திருமுறைகள் எல்லாம் இதுக்காகத்தான். இத்தனை நூல்கள் அவசியமாகும். மற்ற மதங்கள்லாம் ஒரு நூல் தானே வச்சிருக்கு. கிறிஸ்தவன் பைபிள் இஸ்லாமியர்கள் குர்ஆன் புத்தரண்டா பிறக நூல் இப்படி அவன் ஏதோ ஒரு நூல் தான் வச்சுருக்கான். நமக்கு எதுக்கு இத்தனை நூல்? நூல்கள் அதிகமாக ஆகினாரும் சண்டை தான் அதிகமாகின்றது இல்லையா? அதாவது ஆன்மாவினுடைய இலக்கணத்தை முழுவதுமாக நன்றாக சிந்தித்த சொன்னது நம்முடைய சைவ சமயம் ஒன்றுதான். பல சமயங்கள் ஆன்மாவை பற்றி பேசினாலும் உண்மையான ஆன்மாவின் இலக்கணம் என்ன என்பதை தெளிவாக சொன்னவை நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் ஒன்றுதான். இந்த ஆன்மாவிலிருந்து பலவிதமானது ஆன்மாக்கள் பல என்ற சொன்னதில் இந்த பல என்பது எண்ணிக்கையை குறிப்பதல்ல. ஆன்மாக்கள் பல என்பது ஆன்மாக்களுடைய பரிபாகம் பல கோடி விதம். இங்கே நான் 20 பேர் உட்கார்ந்திருக்கிறேன்னா 50 விதமான பக்குவங்கள் உட்கார்ந்துடும். இருப்பது 20 பேர் ஆனால் 50 விதமான மனப்பக்குவங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும். எண்ணில் அடங்காது ஆன்மாக்கள் எண்ணில் அடங்காதது என்று சொல்லிட்டு அது அப்போ எண்ணிக்கையில் பலங்கிறது எண்ணிக்கையை குறிப்பதல்ல. அப்படி ஆன்மாக்கள் பலவிதமாக இருப்பதாலும் அவருடைய அதை போன்று அவருடைய பக்குவங்களும் சிந்தனைகளும் பல்வேறு விதமாக இருப்பதினாலும் அவர் அவருடைய பரிவாகத்து ஏற்ப நூல்கள் தேவைப்படுகின்றன. ஆகலே ஆன்ம பரிவாகத்திற்கு ஏற்பவும் அந்த ஆன்மாவை படிப்படிப்படியாக கொண்டு செல்வதற்கு நூல்கள் ஏற்பட்டது பலவாக ஏற்பட்டது. இப்படி பல நூல்கள் ஏற்படினும் அதனுடைய சாராம்சமாக எல்லா நூல்களினுடைய சாராம்சமாக ஒன்றை சொல்ல வேண்டும். இதையெல்லாம் நந்தியிருந்தான் கேட்டார். எல்லாம் படித்தாச்சு சார், ஆகும் 28 ஆகவும் படித்தாச்சு, 16 ஆகவும் படித்தாச்சு. படித்ததில் என்ன கண்டதுன்னா தெளிவின்மை தான் கிடைக்குது. படித்தா தெளிவு ஏற்படணும். எனக்கு என்ன ஏற்பட்டோம்? தெளிவின்மை தான் ஏற்பட்டது. அதனால் தெளிவு ஏற்படுவதற்காக சுருக்கமாகவும் நுணுக்கமாகவும் எனக்கு ஒரு உபதேசமாக என்று சொன்னார். அப்படி உபதேசம் செய்யப்பட்டுதான் சிவஞான போதம் 12 சூத்திரங்கள். அவை தமிழுலகம் உய்யுமாறு வைகண்ட தேவருக்கு சத்தியஞான சரிசிகள் பரஞ்சோதியமன அவர்கள் செய்ய அதை நாம தான் உயர்வதற்காக தமிழிலே மொழிபெயர்த்தர்கள் செய்தார். மொழிபெயர்ப்பு இல்லை, தனித்தமிழ் நூல் என்று சொல்லுகிறவர் இருக்கின்றார்கள். அவருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா அப்படி ஒரு தனி நமக்குன்னு ஒரு தனி நூலாக்கிறது ஒரு பெருமை தான் நமக்கு. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அதாவது ஆச்சாரிய பெருமனுக்கு அத்தனை பேரும் மொழிபெயர்ப்பு என்றே சொல்லி சென்றிருக்கிறார்கள். சரி, அது எப்படி இருந்துட்டு போகிறோம், நமக்கு நூல் தான் வேணும், விஷயம் தான் வேணும். அது மொழிபெயர்ப்பா மொழிபெயர்ப்பு இல்லையாங்கிறது இப்போ வேணும், நமக்கு விஷயம் வேணும் போகும். அப்படி அந்த சிவஞான போரம் உபதேசம் செய்து அதன் வழியாக மற்றும் 13 சாஸ்திரங்கள் ஏற்பட்டது. வழிநூலாக சிவஞான சித்தியார், சார்பு நூலாக சிவப்பிரகாசம், இது அத்தனைக்கும் சேர்ந்து மற்ற நூல்கள் அஷ்டப்பிரகரணம். இறைவன் யார் என்பதுதான் முதல் கேள்வி. முதலே இறைவன் உண்டா உண்டா இல்லையா என்கிற கேள்வியை உள்ள பொருளுக்கு தான் ஏற்படும். உண்ட பொருள் உண்டா, மைக்கு உண்டா இல்லையான்னா அந்த கேள்வியை எதுக்கு ஏற்படும்னா இருக்கிற பொருளுக்கு தான் ஏற்படும், இல்லாதவர்களுக்கு கேள்வியே இல்லாது. அப்போ எப்போ கேள்வி இருந்தாச்சோ அப்போ அந்த பொருள் உள்பொருள். ஆனால் அவர்களுடைய பரிபாகத்திற்கே நாம் சொல்லி ஆக வேண்டியிருக்கிறது இல்லையா. அந்த முறைதான் ஒருவன் ஒருவள் ஒருத்தி என்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் அதனாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் ஈருமாகி. அப்போ இந்த உலகம் தோன்றி நின்று அழிகிறது, ஆகலின் இதை தோற்றி நிறுத்தி அழிப்பான் ஒருவன் வேண்டும் என்பதான் முதல் கேள்வி. இதில் இந்த உலகம் தோன்றுகிறதா இல்லையா, நிலையாக இருக்கிறதா, இந்த உலகத்துக்கு முதற் காரணம் எது, இப்படி உலக ஆயர் சமணர் பௌத்தர் தார்க்கிகர் மீமாம்சகர் நையாயிகர் சாங்கியர் இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டு அத்தனைக்கும் பதில் சொல்லி அடைத்து விட்டார் முதல் சூத்திரத்தில் முதல் அடியானத்தில். ஆகையினால எத்தனைக்கும் காரணம் மாயை என்று சொல்லி வைத்து விட்டார். மாயைதான் முதற் காரணம். ஒரு விஷயத்தை நிர்ணயம் செய்வதற்கு 3 காரணங்கள் கண்டிப்பாக வேண்டும். இந்த டேபிள் பார்த்தோன்னே இது எதிலிருந்து செய்தது என் அதை முதல் தெரியணும். இது எதை கொண்டு செய்தான் அந்த 2 தெரியணும். 3 செய்தவன் யார், இந்த 3 நம்ம தெரிஞ்சாகணும். அதுதான் எதிலிருந்து செய்தது என்பதுதான் முதற் காரணம். மரத்திலிருந்து செய்தது முதல் மரம் முதற் காரணம். எதனை கொண்டு செய்தான், மரத்தில் இந்த ஷூ வந்திருக்காது மொழி விளையாடுதா இல்லை, அவனுடைய உச்சுளி சுத்தியில் உச்சியில் அமைச்சு செதுக்கி ஒரு உருப்படுத்தினான், அவையெல்லாம் துணை காரணங்கள். சரி, மரமும் ஜடம் ஒளி சுத்தியிலும் ஜடம் ரெண்டும் சேர்ந்து டேபிளாக மாறிடுமா, அப்போ இந்த ஜடப்பொருளை உருவாக்குவதற்கு ஒரு சித்த பொருள் தேவை, அறிவுடைய ஒரு பொருள் தேவை, அவன் கார்பெண்டர். ஆகினால காணுகின்ற உலகம் தோன்றி நின்று அழிவதனாலே இதை தோற்றி நிறுத்தி அழிப்பான ஒருவன் வேண்டும், அவன் யார். அந்த மற்றவர்களாம் ஒன்றொன்று சொல்லிக்கொண்டு வர கடைகளில் நம்ம சுக்கார் வைஷ்ணவர் இருக்காரன் அவன் தான் நமக்கு வேண்டியவன். சுக்காரன் தான் அவன் சொன்னா, யோ நீர் மூலப்பகுதியிலிருந்து தோன்றும் இல்லை, நீரை சொல்லுதல்ல அந்த மூலப்பகுதிக்கு எம்மா விஷ்ணு தான் கடவுள், அவர் தான் தெய்வம். அப்படி கூட தெரியல, மூலப்பகுதியே விஷ்ணுன்னு சொல்லிட்டான். அப்போ அதில் தான் அழைய முடிய அழையனா இல்லை என்ன தோன்றுகிறது. அதனால் இங்கே விஷ்ணு தான் பரதெய்வம், விவகாரம் கரெக்ட், தப்பு சொல்ல முடியாது. ஆனால் தத்துவங்கள் எத்தனை என்று வரும் பொழுது சைவ சித்தாந்தமும் சாத்தமும் தவிர அத்தனை 24 தத்துவங்களுக்கு மேலே உடன்படலை. சைவம் ஒன்று தான், 36 24 மேலே தத்துவங்கள் இருக்கின்றன, புவனங்கள் இருக்கின்றன, என்று சொல்லுவோம். இது அப்படியே சாத்தமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால் அவனுக்கு மூலப்பகுதி மேலே தத்துவம் இருக்குங்கிறே அவன் செய்ய. அதனால் மூலப்பகுதிக்கும் மேலே தத்துவங்கள் இருக்கின்றன. உன்னுடைய கடவுள் மூலப்பகுதியோடு நின்று விடுகிறார். உங்கள் கடவுளையும் சேர்த்து சம்ஹரிக்கிற ஒருத்தர் இருக்கார். உன்னுடைய கடவுளையும் நீங்கள் சொல்கிற தத்துவங்களையும் 24 சேர்த்து ஒட்டுமொத்தமாக சம்ஹரிக்கிற ஒருத்தர் இருக்கார் அண்ணாச்சி. அவர் தான் எங்கள் யார் சர்வசம்ஹார காரணனையே முதலாக உடையது இவ்வுலகம். அப்போ சர்வசம்ஹார காரணம் யார் என்றால் சிவருமான் தான், பரமேஸ்வரன் தான். அது உடையாது. அவரத்திலே தான் தோன்றுகிறது, அவரத்திலான் ஒழுங்குகின்றது. அங்கிருந்தான் தோன்றியாக வேண்டும். அதான் ஒழுங்கின சம்ஹாரத்தினால் அது உற்பத்தி இல்லை. ஒருத்தர் இதை பற்றி திரும்ப திரும்ப கிட்ட கேட்டு இருந்தார் ஒருத்தர். அப்போ அவருக்கு அவரை நீர் என்ன பண்ணுறேன்னா, அவர் வியாபாரி, என்ன வியாபாரம், மாங்காய் வியாபாரம் பண்ணுறேன்னு. கரெக்ட். அப்போ வாரம் நீர் மாங்காயை என்ன பண்ணுறேன், ஒரு இருக்கில் போடும்போது முதல்ல பரு மாங்காய் போடும், அப்புறம் அதுக்கு தானே பொடி மாங்காய், அப்புறம் கடைசியாக சின்ன மாவுளையில் போட்டு பள்ளத்தில் நிறைய இல்லையா. கரெக்ட். பன்னீர் போட்டது முதல்ல போட்டது வந்து பருமாங்காய். இப்போ அதை எடும், அது எப்படி முடியும், இதெல்லாம் கடைசியில் போட்டு எடுத்தால் தான் முதல்ல எடுக்க முடியும். அப்படி வரும். அதே மாதிரி எப்படி ஒடுங்கிட்டோ அப்படி தான் இடத்தோன்றோம். ஆகையினால இந்த ஒழுங்கின சம்ஹாரத்தினர்கள் உற்பத்தி இல்லை. இப்படி இந்த சர்வசம்ஹாரனாய முதல் சிவருமான் என்ற முடிவு பண்ணமுன்னு பிரம்மா விஷ்ணு ருத்ரர் இவாளோட எல்லாரும் ஒருங்கு வைத்து வணங்கலாம். அவளும் கடவுள்கள் தானே. சொன்ன எல்லாரும் கடவுள் தான். கடவுள் வேறு, கடவுளர் வேறு. இந்த சொல்லுக்கு வித்தியாசம். ஒரு இந்த மாதிரி ஒரு சொல் ஒரு அவையில் பேசிக்கொண்டிருக்கிறது இதை சொன்னேன். கடவுள் வேறு, கடவுளர் வேறு. பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களெல்லாம் கடவுளர்கள். அவர் கடவுளாக மாட்டார். இதற்கு மேலானவர் தான் கடவுள் என்று சொன்னார். எதுக்கு சிசுமணி என்னாச்சு உட்காந்து கேட்டுட்டு இருந்தார். அவரும் சொன்னான், இந்த இதை கரெக்டாக நீங்கள் ஒத்தான் சொல்லியிருக்கிய. நான் சொல்லி பாராட்டினேன். இந்த மாதிரி விஷ்ணு வந்து மேலே உள்ள தத்துவங்கள் இருக்கின்றன, இவர்களான் கடவுளர்கள். இவர்களை நீக்கி வழங்க வேண்டும். பொது நீக்கி வழிவிடுறதுன்னு எனக்கு பேர். எல்லாரையும் ஒன்று போல வச்சு நம்மளை ஒரு பெண்டின் கூப்பிட்டு தன்னுடைய கணவர் அழுத்து விட்டு மனுஷா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் எனக்கு ஒன்று தான் ஆன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாரும் வேண்டியவர்கள் தான், உறவினர்கள் தான். ஆனால் கணவர் என்பவர் தனி. அது பொது நீக்கி வழி. அப்படி பொது நீக்கி வழிபட்டால்தான் நமக்கு சரியான வழிபாடு என்பது அர்த்தம். மற்றவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கலாம். அவர்களுக்குள்ள கௌரவம், மரியாதை, வணக்கங்கள் எல்லாம் கொடுக்கணும். அண்ணாச்சி வந்தால் வாங்கோ சொல்லலாம், கொண்டன் வந்தால் வாங்கோ சொல்லலாம், மச்சினர் வந்தால் வாங்கோ சொல்லலாம். அதுக்காக வேண்டி கணவர் வந்தால் இவரோடு சேர்த்து வச்சு வாங்கோ சொல்ல முடியாது. அது தனியாய். அதுக்கு தான் பொது நீக்கி வழிபடுதல் என்பது. இடைத்தான் இந்த புராணத்தில் சொல்லுகிற விஷயம். அதாவது சர்வஜன், எல்லாம் அறிபவன். அதாவது 8 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இறைவனுக்கு. அதான் எண் குணத்தான் வள்ளுவர் சொல்ல. அந்த எண் குணங்களிலே ஒன்று சர்வஜன், எல்லாம் அறிபவன். பிரம்மா விஷ்ணுகள்லாம் போய் அழுகிறாங்க, வேஷம் எங்களை தாக்கியாச்சு, எங்களால் தாங்க முடியல, துரத்திக்கிட்டே வருது, என்ன செய்யறது ஆன கேட்குறார். இவர் அப்படியா ஆன இவர் தெரியாதா? அப்படியானா இவர் சொல்லித்தானா நம்ம சூர்மானு தெரியணும். எல்லாம் தெரிந்தவர் தான். இருப்பினா அவர்கள் வாயினால் வரணும். ஊரில் ஒரு விவகாரம் நடக்கும், பெரியவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குங்க, எல்லாம் தெரியும். தெரியாத மாதிரி வரட்டும், நம்மகிட்ட வரவோ பேசிக்கிடும். முதலே பயாச்சோம்னாக்கா நம்மையும் உள்ள இழுத்து போட்டுருவோம், நம்ம வெளி தள்ளி நிற்கணும். அப்புறம் அவங்கள அடிப்படையை போட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாதனால வந்து அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் பாங்கோ உட்காருங்க என்னது நடந்தது அப்படியா நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாம் கிடைச்சாரு. அதுக்கப்புறம் முடியும். அதுபோல் சர்வஜர் எல்லாம் அறிபவர் ஆயினும் அறியாது போன்று இருந்து கேட்கிறார். அடுத்து புது நீக்கி வழிபடுதல் என்பதையும் சொல்லணும். பிரம்ம விஷ்ணுக்கள் எல்லாம் வந்து வணங்குகிறார்னு சொன்னால் நீயே கதி எனக்கு வேறு ஆர்மடியாருன்னு சொல்லி நம்முடைய இறைவனுடைய பிரபாவத்தை பெருமையை விளக்குதலே ஒன்று விஷம் உண்டது, ரெண்டா திரிபுர சங்காரம், இப்படி ஒன்று. இந்த விஷம் நம்ம எம்பெருமான் சாப்பிடலாம் எல்லாம் க்ளோஸ், உலகமே குனிஞ்சு வச்சு பிரம்மா விஷ்ணுலாம் போயிடலாம். ஆகையினால அவர் ஒருவரால் தான் அதை முடியும். அதே மாதிரி இந்த விஷயம் இருக்கிறாங்கல்ல, இந்த விஷயம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன மந்திரம் வச்சுருக்கான்னு எல்லாம் சிவபரமா பஞ்சாட்சரத்தினுடைய மறு, அதாவது பஞ்சாட்சரம் எத்தனையோ விதம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தா சிதம்பர சக்கரன் போட்டோம், நம்ம சிவா சிவா நம்ம சிவா இப்போ சிவா இப்படி போட்டால் வந்துடும். இதை மாதிரி நிறைய இருக்குது பஞ்சாட்சரம். அது எந்தெந்த நேரத்துக்கு இந்த பஞ்சாட்சரத்தை பயன்படுத்தணும்னு கணக்கு. அதில் இந்த விஷயம் இறக்கிறதுக்கு உண்டான மற்ற மந்திரம் கதை நடக்காது. பஞ்சாட்சரத்தினால்தான் விஷத்தை இறக்க முடியும். ஏனெனில் அவன் விஷத்தை உண்டு சாகாமல் இருந்தவன ஒருவன் தான். அதனால் அவனால் தான் அந்த முடியும். விஷத்தை நீக்கியவன வந்தான். அந்த முறையில் ஒரு சமயம் எனக்கு ஜாதகத்தில் ராகு கேதுக்குள்ள அவ்வளோ கிரகமும், ராகு கேது கண்ணில் ராகு மீனத்தில் கேது இந்த ரெண்டுக்குள்ளே அவ்வளோ தரம் அடங்கி போச்சு. இதுக்கு காலசற்ப யோக தோஷம் சொன்னோம். இதுக்கு என்ன செய்யணும் ஆனும் கருட பஞ்சாட்சரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும் ஆனும் அப்படி ஒரு இது எனக்கு இதை நான் கேள்விப்பட்டது இல்லையே. ஆமாம் இருக்குது. அப்போ நானும் போய் நூல்களை தான் புரட்ட ஆரம்பிச்சேன். ஆமிட்டுட்டு ஆமாம் கருட பஞ்சாட்சரம் அதில் என்னன்னா தீவிரமாக ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது பண்ணக்கூடாது. உடம்புலாம் எப்படி கருடனுடைய நிறம் ஆகுமோ அந்த நிறம என் உடம்பு ஆகிப்போச்சு. கரு கரு கண்ண கரின்னு ஆகிவிட்டேன். எங்கள் வீட்டம்மா இன்னும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடம்புலாம் கருத்துக்கிட்டே வருது, நான் ஒன்றும் பண்ணலையே இல்லையே என்னமோ பண்ணிகிட்ருக்கேன் தான் கருத்துக்கிட்டே வருது. ஓ ஆமாம் அப்புறம் அதை குறைச்சிட்டேன். இதே மாதிரி எங்கள் தகப்பனாருக்கும் அதே மாதிரி ஒரு ஆசை. எங்கள் அப்பாவுக்கு சந்தானம் இல்லை, என்ன செய்யறதுனா சர்ப்பதோஷம் இருக்குது உங்களுக்குன்னு தான் சொல்லிட்டேன். இவ்வளோ தானே அந்த சர்ப்பத்தையும் நான் ஒரு கை பார்க்குறேன் ஜபம் பண்ண ஆரம்பிட்டான். கடுமையாக சொன்னால் சர்ப்பத்தை எப்படி தோல் உரியும் போது மாதிரி உறுதி அறிஞ்சிட்டு உரிய உரியது. அப்புறம் அவர் எங்களுடைய நண்பர் வீட்டு நண்பர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி வந்தீங்க ஒன்றும் பண்ணல இல்லை என்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க அதான் அப்புறம் இந்த மாதிரி முதல்ல நிற்பட்டுங்க அதை அதாவது என்ன தவிர யார் ஒருவன் எந்த தெய்வத்தை உபாசிக்கிறானோ அந்த வண்ணமாக ஆவான். நம்ம சாஸ்திரத்தில் சிவத்தை உபாசிக்கிறவன் சிவமாகவே ஆவான் சொல்லணும். இதுதான் மந்த சாஸ்திரனுடைய தத்துவம். அந்த மாதிரி இந்த மணிகண்டேஷ படி அந்த படகத்தில் அவர் சிவ விஷத்தை கொண்டார், விஷமாக கண்டத்தை வச்சார். கீழே ஒன்றா என்ன இருக்கும் ஆனால் அவர் கற்பனையில் எல்லாரும் எழுதாது. நம்ம பெருமான் சாவியது இவா கற்பனையில் குதிரையை தட்டி விட்டு நல்ல வேலை கண்டது கீழே இறங்கியிருந்தான் ஆள் அவுட்டு ஆனால் ஒருத்தங்க ஒரு புறம் ஒருத்தங்கெல்லாம் கதை சொல்கிறான். இன்னொருத்தங்கள்லாம் நல்ல வேலை பாரி வந்து டக்குன்னு கழுத்தை நெரிச்சிட்டா அதோட நின்று போச்சு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். இன்னொருத்தவங்க கதை சொல்கிறான். இந்த கதை எதுவுமே இல்லை புராணத்தில். இவங்க சொல்கிற விஷயம் எதுவுமே இங்கே இல்லை, அவன் கற்பனை. அதாவது நம்முடைய புராணங்களையெல்லாம் கொச்சைப்படுத்தினாருனால இந்த பௌராணிகளை தான் கதை சொல்கிறேன் சொல்லி அவங்களுடைய கற்பனை திறனெல்லாம் காட்டி இந்த சாஸ்திரா கதையோட கூட சொல்லியிருக்கேன் எப்படி தான் பண்ணான் போயிட்டுருக்கான். இப்படி எது புராணத்துடைய ஒரிஜினல் இருக்கோ அது ஒடி சொல்கிறது இல்லை, கொஞ்சம் கற்பனை தேர அவுத்து விடணும். அது மாதிரி இந்த புராணத்தை நானே இன்றைக்கி திருப்பி திருப்பி பார்த்தேன். பார்வதி கழுத்தை நெரிச்சார் எங்கேயாவது நெரிச்சிருக்காளான்னு பார்த்தா ஒரு கணத்தை காணல. அவள் சந்தோஷப்பட்டாள், இவன் கவலை உடனே கவலை வந்து கழுத்தை வச்சுட்டா நம்ம புருஷன் கிரி என்ன சொல்கிறாங்க. அவர் இப்படி அவர் சர்வவியாபகர், அவர் எப்படி சாவார் நிரந்தரர் இல்லையா? அவர் விஷத்தை கையில் எடுத்த உடனே இதை என்ன செய்யறதுன்னு அவர் இந்த பழைய நாடி பார்க்கணும் இல்லையா தெரியாது. இப்போ அம்மா சொன்னால் என்ன பண்ணுறடா இல்லை, அவனுக்கு சொல்லவும் முடியல முழங்க முடியல சாப்பிடவும் சொல்லவும் முடியல. சாப்பிடும் சொன்னால் என்னையே என்ன விஷயத்தை சாப்பிட சொல்லியான் சண்டைக்கு வந்து விடாது. சரி சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் அவளுக்கும் அவ்வளோ உலகமே அழிஞ்சு போகும், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஊமையை மாதிரி உட்காந்துருந்தா எல்லாரும் சொல்லணும். அப்புறம் அம்பாவை தான் ஒரு கடைக்கண்ணா பார்த்தான். அவள் தான் சொன்னான், ஆயால சொல்லலை சாப்பிடும் சொல்லலை, அதை பார்த்து அனுகிரகம் பண்ணாலும் விஷத்தை பார்த்து அந்த விஷம் அமுதமாக அவர் காய் போச்சு சாப்பிட்டார். அதை தாதான்ய சக்தியினால் அம்பாள் இருக்கிறோம். அது அம்பா வேறு சிவம் வேறு சக்தி வேறு இல்லை. ஒரு பெரிய ஒரு காமன் நேரமாக எனக்கு ஒருத்தரும் சண்டை தக்க. அவர் சாக்தர், சக்தி பெருசா சிவம் பெருசா, நான் சிவன் தான் அவர் இல்லை அவர் சக்தி, சக்தி இல்லாமல் எப்படியா சக்தியிலே சிவம் சிவமே அதை உனக்கு தெரிஞ்சிருக்கேன். நான் சொன்ன சக்தன் சக்தி பெருசா சாத்தத்தை உடையவன் பெருசா. இப்போ நான் இருக்கேன் இந்த பெரிய உத்தரத்தை அப்படி லேட் அத்தூக்கி லேசாத்தி போட்டுறேன். அப்போ நான் பெருசா தூக்கி போட்டது பெருசா, தூக்கி போட்ட சக்தி தான் தூக்கியிருக்கு, அந்த சக்தி உடையவன் தான் தூக்க முடியாதே. சக்தி வெறும் சக்தி எப்படி தூக்க முடியும், வெறும் எனர்ஜி வேலை செய்யுமா? எனர்ஜியை உடையவன் தான் வேலை செய்யும். அப்போ அவன் தானே பெரியவன். அப்போ இவர் சுவஞான சஞ்சாரில் வர்றதே அதை அப்புறம் சொல்லணும். அவனுடைய வாதத்தையும் அவனுடைய சாஸ்திரத்தை வச்சுன்னா அவனை மடக்கணும். நீ சும்மா என்ன கற்றுக்கிறதுனா கேட்க மாட்டான். சாஸ்திரத்தை என்ன சொல்கிறதுன்னா நம்முடைய 36 ரத்தங்களையும் உடன்படுகிறோம். சிவம் வரலும் ஒத்துண்டாச்சு. அந்த காமேஸ்வரி எப்படி இருக்கானா, காமேஸ்வரன் மடியில் காமேஸ்வரி இருக்கிற மாதிரி தியானம் பண்ண. கடைசி கடைசி எண்டை தான் முடிவு என்னென்ன, காமேஸ்வரன் மடியில் காமேஸ்வரி இருப்பது வர தியானம் பண்ணணும். அப்போ எங்கள் சக்தன் இல்லாமல் உங்கள் சக்தி எப்படி மடியில் வந்தார், உங்கள் இதில் என்ன சொல்லியிருக்கு சாத்தத்தில்? அப்போது ஸ்ரீ வித்யில நம்ம அவரை இதெல்லாம் பண்ணி அப்படி சத்துங்க பத்தாருக்கு மேலே எல்லாமே கடைசி என்ற முடிவு என்னென்ன. அப்போ எங்கள் எங்கள் அப்பா மடியில் உங்கள் அம்மா உட்காந்துக்கு அப்புறம் தான் இருக்கு, உங்கள் அம்மா மடியில் எங்கள் அப்பா கற்கல. ஆனால் சக்தன் தான் பெரியவன், அதுதான் சாதாரண சக்தி, பிரிக்க முடியாத சக்தி. அப்படி இருக்க நீ பெருசா நான் பெருசா தேவையில்லை. இப்படி அந்த தாதாண்மிய சக்தியாக அம்பாள் இருக்கிறதுனால அவள் அனுகிரகம் பண்ணான். அவள் சும்மா ஒரு கோர்வை அப்படி பார்வை பார்த்தாலாம் சாப்பிடும் என்ன வந்துட போகுது பார்த்துக்கலாம். சாப்பிட்டாலும் உலகம் முடிஞ்சது, கழுத்து நெரிச்சதாகவே இல்லை, கழுத்து நெரிச்சா போனாங்க எங்கே இருக்கோ வேறு எந்த புராணத்தை இருக்கானு தெரியல. இந்த மாதிரி அவனுடைய சர்வஜத்துவத்தையும் அவனுடைய பெருமையும் நிலைநாட்டுவதற்காக வந்தது தான் இந்த மணிகண்டே சுரப்படலாம். ஆமாம், இந்த மணிகண்ட பிரதேசத்திலேருந்து முக்கியமாக தன்மயவன் விளையவன், எல்லாவற்றையும் தன்னுடைய ஒடுக்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உடையவன் இல்லையா, அது நன்குணங்களில் ஒன்றல்லவா. அதனால் விஷத்தை தன்னை எடுத்து ஒடுக்கி கொண்டார். பிறர் வயப்படாதவன், இறைவன் இறைப்பை கடந்தவன், ஜாப் செத்துவனாம செஞ்சுட்டு சாவல, அதனால் அது இறப்பை கடந்தவன். யார் பிழை செய்தாலும் தன்மாட்டை தன்னிடத்திலே அவன் பிழை செய்தாலும் வந்துன்னு நான் ஏதாவது பண்ணிட்டேன்னு சொன்னால் சரிடா அக்கா குழப்பிப்பார் அன்பர் அப்படியாடா செய்தேன்னு சொல்லி வீம்பு காட்ட மாட்டார். சரி ரைட் ரைட் போ, என்ன ஒன்று செய்யாத போ அன்பர். அந்த மாதிரி கருணை உடையவர் நம்முடைய நண்பர்கள் காட்டணும். மற்றைய தேவர்களும் பிறப்புடையவர்கள், 1000 கோடி பிரம்மர்கள் வந்து நாராயணர் அங்கனே சொன்ன மாதிரி அவர்களாம் பிறப்பிறப்பை உடையவர்கள். இறைவனுடைய திருவருள் இன்றி எதுவும் நடக்காது. அவனை முன்னிட்டு கொண்டு நீ காரியம் செய்தால் உனக்கு அந்த காரியம் சரியாக ஒழுங்காக முடியும். பெரியவர் ஆன்னு சொல்லிட்டு நீ காரியம் செய்தால் மாட்டிக்கிடுவ. அப்படிதான் இங்க மாறிட்டாங்க. இந்த விஷயங்களை நிலைநிறுத்துவதற்காக, நமக்கெல்லாம் புரிய வைப்பதற்காகத்தான் இந்த மணிகண்டேஸ்வரப்படலாம் என்பதை நமக்கு அறிவிச்சிருக்கின்றார்.